தங்களின் தாய் நாட்டில் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் மக்கள் பல வழிமுறைகளில் சட்ட விரோதமாகவும் தங்களின் தாய் நாட்டை விட்டு வெளியேறி மற்றைய நாடுகளில், குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் புகலிடம் கோருகின்றனர். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை உயர் ஸ்தானிகராலயத்தின் அகதிகள் கோட்பாட்டில் கைச்சாத்திட்டுள்ள நாடுகளில் ஆஸ்திரேலியாவும் ஒன்றாகும். ஆகவே அகதி அந்தஸ்து கோரி வருபவர்களை ஆஸ்திரேலியா UNHCRின் அகதிகள் கோட்பாட்டிற்கு அமைய அவர்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து அகதியா என்று கண்டறிந்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அவர்கள் அகதி இல்லையெனில் காம்ப்ளிமெண்டரி புரொடெக்ஷன், முழுமையாக்கும் பாதுகாப்பு என்ற வரையறையின் கீழ் பாதுகாப்பு வழங்க வேண்டுமா என்று பரிசீலித்து பாதுகாப்பு வழங்க வேண்டும். அகதி அந்தஸ்து கோரி வரும் புகலிட கோரிக்கையாளர்கள் தங்களின் கோரிக்கைகளை அரசாங்கம் பரிசீலனை செய்வதற்கு புரொடெக்ஷன் விசா, பாதுகாப்பு விசா விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். பாதுகாப்பு விசா பரிசீலனை முறையில் 2012 ஆட்சிக்கு வந்த கோலிஷன் அரசு பாரிய மாற்றங்களை கொண்டு வந்தன. அதில் குறிப்பாக ஒன்று ஃபாஸ்ட் ட்ராக் சிஸ்டம். கடந்த 2012 ஆகஸ்ட் மாதத்திற்கும் 2014 ஜனவரி மாதத்திற்கும் இடையில் படகு மூலம் நாட்டிற்குள் பிரவேசித்த 25,000 புகலிட கோரிக்கையாளர்களின் கோரிக்கைகள் ஃபாஸ்ட் ட்ராக் நடைமுறையிலேயே பரிசீலிக்கப்படும். ஃபாஸ்ட் ட்ராக் நடைமுறையில் குடிவரவு அமைச்சரின் அழைப்பிற்கு பிறகு புகலிட கோரிக்கையாளர்கள் தங்களின் பாதுகாப்பு விசா விண்ணப்பத்தை குறிப்பிட்ட கால அவகாசத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ரெஃப்யூஜி அட்வைஸ் அண்ட் கேஸ் ஒர்க்கர் சர்வீஸ், ராக்ஸ் அமைப்பை சார்ந்த திரு ஆண்ட்ரூ கெலி ஃபாஸ்ட் ட்ராக் நடைமுறையினை இவ்வாறு விளக்குகிறார்.
So the fast track system that we are dealing with today was introduced through legislation in late 2014 and came into operation in the second half of 2015. It requires that the minister invite people to apply for protection. And so those invitations have started to flow, and we estimate that at least 6,000 people have been invited by the minister to apply for protection under fast track.
கடந்த வருடம் ஜூலை மாதம் முதல் ஃபாஸ்ட் ட்ராக் முறையில் பாதுகாப்பு விசா விண்ணப்பங்களை பரிசீலிக்க குடிவரவு துணைக்களம் துவங்கியுள்ளது. குடிவரவு அமைச்சரின் அதிகாரி ஒருவர் விண்ணப்பதாரரை விசாரித்து குடிவரவு சட்டத்திற்கு அமைய அவர்களின் பாதுகாப்பு கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று முடிவு செய்வார். புகலிட கோரிக்கையாளர்களின் பாதுகாப்பு கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் முந்தைய நடைமுறையினைப் போல் ரெஃப்யூஜி ரிவ்யூ ட்ரைபியூனல், அகதிகள் மீளாய்வு நியாயசபைக்கு குடிவரவு அமைச்சரின் அதிகாரியின் முடிவை மீளாய்வு செய்யும்படி விண்ணப்பிக்க முடியாது. அதற்கு பதில் அந்த மீளாய்வு குடிவரவு துணைக்களத்தினில் உள்ளே இதற்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட IAA அமைப்பினால் மீளாய்வு செய்யப்படும். இதனையே கூறுகிறார் பல வருடங்களாக புகலிட கோரிக்கையாளர்களுக்கு உதவிகள் புரிந்து வரும் சிட்னியைச் சேர்ந்த சாரதா ராமநாதன் அவர்கள்.
முந்தி வந்து அவர்கள் இமிகிரேஷன் ஒரு இன்டர்வியூ வந்த உடனே ஒரு இன்டர்வியூ வைப்பார்கள், சேர்ந்து இன்னும் ஒரு இன்டர்வியூ வைப்பார்கள், ஏன் நீங்கள் அகதி என்று ஒரு கேட்டு அந்த இன்டர்வியூக்கு பிறகு அவர்கள் அகதியாக ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கப்படலாம். நிராகரிக்கப்பட்டால் இண்டிபெண்ட் மெரிட் ரிவ்யூ, அதாவது ஒரு இண்டிபெண்டான ஒரு ரிவ்யூ நடக்கிறதுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. அதற்கு லீகலுக்கும் அசிஸ்டன்ஸ் கிடைக்கிறது. எல்லா இன்டர்வியூக்கும் இவர்களுக்கு லீகல் எய்டு கிடைத்தது முந்தி. இப்பொழுது லீகல் எய்டை நிப்பாட்டி விட்டார்கள். அப்ப இவர்களுக்கு ஒரு லாயர்ஸும் ஹெல்ப் பண்றதுக்கு கவர்மெண்டால ஒரு உதவியும் இல்லை. அதோட இண்டிபெண்டன்ஸ் மெரிட் ரிவ்யூ இல்லாமல் அதையும் நிப்பாட்டிவிட்டு இமிகிரேஷன் டிபார்ட்மெண்டே ஒரு ரிவ்யூ செய்கிறார்கள், அசஸ்மெண்ட். அதால இந்த இண்டிபெண்டான ஒரு ரிவ்யூ அவர்களுக்கு இல்லாதது ஒரு இவர்களுக்கு அன்ஃபேரான ஒரு ப்ரோசஸ் ஆக இருக்கிறது.
சாரதா ராமநாதன் அவர்கள் கூறியது போல புகலிட கோரிக்கையாளர்களின் விண்ணப்பங்களை தயாரிப்பதற்கும் அவர்களுக்கு சட்ட ஆலோசனைகள் வழங்குவதற்கும் மைக்ரேஷன் ஏஜென்ட், குடிவரவு முகவரை அரசாங்கம் இலவசமாக தற்பொழுது வழங்குவதில்லை. அதோடு இவர்களுக்கு வேலை செய்வதற்கான அனுமதியின்றி பிரிட்ஜிங் விசாவிலேயே தடுப்பு முகாமிலிருந்து வெளியே விடப்பட்டுள்ளனர். ஆகவே ஒரு குடிவரவு முகவரை தாங்களே அணுகுவதற்கு பொருளாதார நெருக்கடிகள் இருப்பதினால் பல புகலிட கோரிக்கையாளர்கள் பரிதவித்து வருகின்றனர். சிட்னியில் வசிக்கும் புகலிட கோரிக்கையாளர் ஒருவர்,
எங்களை நாட்டுல இருக்க முடியாம ஆஸ்திரேலியாவில ஒரு நிறைவான வாழ்வு வாழலாமன்ற ஒரு மன சந்தோஷத்தோட தான் இந்த நாட்டுக்குள்ள நாங்க காலடி வச்சினாங்க. இந்த நாட்டுல வந்து நாங்க இறங்கின உடனே எங்களுக்கு சில சட்டத்திட்டங்கள், இதுக்கு முன்பு இருந்த அரசாங்கத்தால சில சட்டத்திட்டங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய மாதிரியும் எங்கட அதாவது எங்கட விசாரணைகள் சம்பந்தமான விளக்கங்களை நாங்க தெளிவாக சொல்லக்கூடிய மாதிரியும் இருந்தது. தற்போது உள்ள அரசாங்கம் இந்த சட்டத்திட்டங்களை மாத்தினத்துக்கு பிறகு எங்களுக்கு நிறைவேற்ற சில சஞ்சலமான வாழ்க்கையில் தான் இப்ப எங்களை மனசில் ஓடிக்கொண்டிருக்குது. காரணம் என்னவென்றால் எங்களுக்கு தரப்படுற கால அவகாசம் காணாது, பிரச்சனைகளை நாங்க தெளிவுபடுத்தி எழுதி கொடுக்கறதுக்கான கால அவகாசம் காணாது, அரசாங்கத்துக்கு இமிகிரேஷனுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கான நாட்கள் போதாது. அதோட எங்களுக்கு வந்து எங்களை வெளியில விடும்போது அரசாங்கம் சில சட்டத்திட்டங்களை வச்சு விடுறாங்க, எங்களுக்கு வேலை செய்யற உரிமைகள் எதுவும் இல்லாம அரசாங்கம் வெளியில விடுகுது. அதே நேரத்துல அரசாங்கம் கூட எங்களுக்கு 10-100 தந்து உதவுற அளவுக்கு இல்ல. நாங்க எங்களை வெளியில வாழ்றதுக்கான வாழ்க்கையை நாங்க எப்படி தீர்மானிக்க முடியும் என்ற ஒரு திணறல்ல நிக்கிறோம். ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை எங்களுக்கு வந்து ஒரு சட்ட ரீதியாக நாங்க ஆலோசனைகள் பெறுவதானாலும் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதற்கு காசு கட்டுவதற்கும் வழி இல்ல, இங்க சாப்பிடறதுக்கு கூட வழி இல்லாத நிலையில நாங்க எப்படி லோயருக்கு காசு கட்ட முடியும்?
சரியான வழிகாட்டுதல் இன்றி பரிதவிக்கும் புகலிட கோரிக்கையாளர்கள் மற்றொரு பிரச்சனையையும் எதிர்கொள்கின்றனர். அதாவது இவர்கள் துவக்கத்தில் சமர்ப்பிக்கும் விண்ணப்பத்தில் தங்களின் பாதுகாப்பு கோரிக்கைகளை சரியாக தெரிவிக்க வேண்டும். ஏனெனில் முந்தைய ஆர்ஆர்டி போல் அதனை IEEE மீளாய்வில் திருத்திக் கொள்ள அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார் ராக்ஸை சேர்ந்த ஆண்ட்ரூ கெலி அவர்கள்.
Is that the information needs to be correct the first time, and given the scarce resources in the immigration legal sector, even where we will spend many hours with a client to discern their experience and make a statement, there are often other pieces of information that come to light or memories which may be useful for the claim. But if they're not included in the documents in the first instance, it is problematic to substantiate those memories.
அதேபோல் குடிவரவு அமைச்சரின் அதிகாரி புகலிட கோரிக்கையாளரின் பாதுகாப்பு விண்ணப்பத்தை நிராகரித்தால் அதனை முந்தைய நடைமுறையினை போன்று மீளாய்விற்கு விண்ணப்பிக்கும் உரிமை புகலிட கோரிக்கையாளருக்கு தற்பொழுதைய ஃபாஸ்ட் ட்ராக் நடைமுறையில் இல்லை. குடிவரவு அமைச்சர் பரிந்துரைத்த பின்னரே இவர்களின் விண்ணப்பத்தை IEEE மீளாய்வு செய்ய முடியும். அதுவும் அவர்கள் துவக்கத்தில் சமர்ப்பித்த ஆவணங்கள் எழுத்து வாக்குமூலங்களையே IEEE மீளாய்வு செய்யும். IEEE மீளாய்விற்கு எதன் அடிப்படையில் குடிவரவு அமைச்சர் பரிந்துரைக்கிறார் என்பது தெளிவில்லாமல் இருப்பதாக சொல்லுகிறார் ஆண்ட்ரூ கெலி.
The IAA by the minister, and they are unable to make amendments or changes to the documents that they've submitted in the first place at that stage. The framework that has been given is where there is a procedural inaccuracy or an administrative error, and so we will start to see as the system rolls out what are the grounds for review. But it's probably too early to say that there's any type of pattern.
ஆனால் இந்த நடைமுறையின் கீழ் கடந்த 9 மாதங்களில் 38 விண்ணப்பங்கள் மாத்திரமே பரிசீலிக்கப்பட்டதாக ஏபிசி ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஃபாஸ்ட் ட்ராக் நடைமுறையின் கீழ் அகதியாக ஏற்றுக்கொள்ளப்படும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு தற்காலிக பாதுகாப்பு விசாவே வழங்கப்படும்.
அந்த ரெண்டு விசா வந்து ஒன்று வந்து 3-year temporary protection visa, அதாவது 3 வருஷத்துக்கு தான் தற்காலிக விசா. அது 3 வருஷம் முடிந்த பின் இன்னொரு கால் அவங்க ரெஃப்யூஜி என்று அப்ளை பண்ண இருக்கு. அப்ப இப்பவும் அப்ளை பண்ணி இன்னொரு காலம் அப்ளை பண்ண வரும் ஒவ்வொரு 3 வருஷமும். அப்படி என்றால் இப்ப இவங்களுக்கு இப்ப சட்ட லீகல் எய்ட் ஒன்றும் கொடுக்கறாங்க இல்லை. அப்ப தங்கட செலவாலேயே அவையில் வந்து ஒரு லாயரை பிடிச்சு இந்த முறையும் அப்ளை பண்ணி தென் 3 வருஷத்துக்கு பிறகும் ஏன் தாங்கள் ரெஃப்யூஜி, ஏன் நாட்டை விட்டு வழிக்கிட்டவேல், ஏன் இப்ப கூடி நாட்டுக்கு போகலான்றதை ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலையில இருக்குது. ரெண்டாவது விசா வந்து அவையில் அப்ளை பண்றது வந்து சேஃப் ஹேவன் விசான்னு, அது வந்து ஒரு 5 வருட விசா. அதுவும் சிட்னிலேயோ வுலங்காங்லேயோ நியூ காசிலேயோ அந்த இடங்கள் இருக்கல, அது அதற்கு அப்பாற்பட்ட ஒரு கிராம பகுதிகளில் தான் அவர்கள் இருக்கலாம். அப்ப அந்த விசாவின் படியும் அவங்கள் 5 வருஷம் முடிந்த பிறகு இன்னொரு அப்ளை பண்ணணும். தாங்கள் இப்பவும் அகதி, இன்னும் அவருக்கு நாட்டுக்கு போகலாண்டு. அப்ப அதுக்கும் லாயரை ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு 5 வருடமும் பாவிக்கவும்.
சட்ட ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ள வழக்கறிஞருக்கு செலவு செய்ய தாங்கள் சம்பாதிக்கவும் முடியாது, அதே போல் எதிர்காலத்தில் தங்களது குடும்பத்தாரையும் அழைத்துக் கொள்ள முடியாது. இப்படியான நிச்சயமற்ற எதிர்காலத்தினால் தாங்கள் பாரிய மன உளைச்சலுக்கு ஆளாவதாக கூறுகிறார் சிட்னியில் வாழும் புகலிட கோரிக்கையாளர் ஒருவர்.
அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்டு விசாவை கொடுத்தாலும் அந்த விசா வந்து நிரந்தரமற்ற விசா, 3 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோன்னு சொல்லி அந்த விசாவை கொடுக்குது. கொடுத்தால் எங்கட குடும்பத்தை கூட நாங்க கூப்பிட முடியாது. ஆகவே திரும்பவும் அந்த விசா முடிகிற நேரத்துல நாங்க இன்னும் ஒரு தொகை பணத்தை செலவழிச்சு வழக்கறிஞரை பிடிச்சுதான் நாங்க அந்த விசாவை திரும்பவும் அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. அதுவும் அப்ளை பண்ணி எங்களை வகதியண்டு ஏற்றுக்கொண்டா கூட காலம் முழுக்க எங்கட குடும்பத்தை பிரிஞ்சு நாங்க இங்க வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்கட குடும்பத்தை எடுக்க முடியாது. எங்களை குடும்பத்தை எடுக்கிறதுக்கான ஒரு அனுமதியும் கொடுக்காம எங்களை இப்படி ஒரு நிலையில வச்சிருக்காங்கன்றது மிக மோசமான மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம் நாங்க எல்லாரும்.
இந்த புதிய ஃபாஸ்ட் ட்ராக் நடைமுறை மனிதாபிமான மற்ற முறை என்று சொல்லுகிறார் சாரதா ராமநாதன் அவர்கள்.
அப்ப நீங்க நினைத்து பாருங்க, ஒரு 30 வயசுல ஒரு ஆண்மகன் இங்க அகதியாக வந்திருந்தால், அவர் கல்யாணம் கட்டி அங்க 2 குழந்தைகளும் இருந்திருந்தால், இன்னும் 10 வருடம் கூடி சில நேரத்துல அவர்களை எடுக்க இயலாத நிலையில இருக்கும் பொழுது, அது அது மனிதாபிமான ஒரு ரீதியில அது எனக்கு என்ன பொறுத்தவரை அது பிள்ளையான ஒரு ரீதி என்ற குடும்பத்தை பிரித்து வைக்கிறார்கள் ஃபோர்ஸ் பண்ணி. இவர்களுக்கும் அங்க அகதி என்ற அந்தஸ்து கிடைத்த பின் அவர்கள் அங்க போக முடியாத இலங்கைக்கு, ஆனா குடும்பத்தை இங்கு அழைக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறார்கள்.
புகலிட கோரிக்கையாளரின் பாதுகாப்பு விண்ணப்பத்தில் உள்ள கோரிக்கைகளை நிராகரிப்பதாக திணைக்கள அதிகாரி எடுத்த முடிவை தாங்களும் ஆமோதிப்பதாக IAA மீளாய்வு குழுவின் முதல் மீளாய்வு விண்ணப்பத்தின் முடிவு வெளிவந்துள்ள இந்த நிலையில், இந்த முடிவை எதிர்த்து ராக்ஸ் அமைப்பை சார்ந்த சட்ட தரணிகள் குழு ஒன்று பெடரல் சர்க்கியூட் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளனர். இவ்வாறு நீதிமன்ற வழக்குகள் அதிகரிப்பதால் புகலிட கோரிக்கையாளர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுவது மேலும் தாமதமாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
We have been building capacity to look at these decisions and see if there is any way that we can assist the people we serve to ensure that they have their merits heard at the fullest extent of the law of the land. It's probably too early to comment as to whether or not this is going to create delays, hard to say.
எனினும் தமது ஃபாஸ்ட் ட்ராக் செயற்திட்டம் திருப்திகரமாக இயங்கி வருவதாக ஆஸ்திரேலிய குடிவரவு அமைச்சர் பீட்டர் டட்டன் அவர்கள் தெரிவித்துள்ளதாக ABC செய்தி தெரிவிக்கிறது. ஃபாஸ்ட் ட்ராக் நடைமுறையில் பரிசீலிக்கப்பட உள்ள 25,000 புகலிட கோரிக்கை விண்ணப்பங்களில் 38 விண்ணப்பங்கள் மாத்திரமே பரிசீலிக்கப்பட்டுள்ள நிலையில், இவ்விண்ணப்பங்கள் நீதிமன்றத்தை அடையும் போது எவ்வகையான சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதனை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.